கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. யோகமும் மனித மாண்பும். யோகமும் மனித மாண்பும் வரிசையில் அகத்தாய்வு பயிற்சிகளில் இன்று இடம்பெறுவது கவலை ஒழித்தல். வழங்குபவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க. நேயர்களாயும் கூட கலந்து கொள்ளுகின்ற சிந்தனை விருந்தான தலைப்பு வந்து கவலை ஒழித்தல். அப்ப கவலை என்னென்ன? முதல்ல சினம் தவிர்த்து, சினம்னு சொன்னோம், சினமும் கவலையும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா என்னன்னா, இந்த உள்ளத்தை வந்து சினம் என்பதுன்னா உள்ளத்துல நோய் உண்டாக்கும், கவலை அதே மாதிரி உள்ளத்துல நோய்களை உண்டாக்கும். இந்த சினம் தவிர்த்துல எப்படி நோய்கள் நோங்குது, அதே மாதிரி கவலை தீர்த்துலயும் நோய்களெல்லாம் ஏற்படுத்தி. அப்ப கவலை என்பது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்னென்ன ஏற்கனவே பார்த்தோம், சினம்ங்கிறது ஒரு ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னா சினம் ஆகுதுன்னு சொன்னோம். அந்த சினமே என்ன ஆகுதுன்னா, அதை எக்ஸிட் பண்ணிட்டோம்னா சரியாயிரும், அதை வெளிப்படுத்த முடியாம அப்படியே வச்சிட்டோம்னா நான் மாற்றாம இருந்தேன்னா அதே நம்மளை கவலையா மாறிடும். இதுதான் கவலை. அப்ப வந்து கவலை என்ன பண்ணுனா, நமது உடல் ஆற்றல முழுவதுமே வாரி இறைச்சிரும். இப்ப நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இப்ப ஒரு நான் என்னுடைய ஏஜ்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு விவசாய லேண்ட்லயும் வந்து ஒரு கிணத்துலேருந்து நீர் இறைக்கிறதுக்கு கவலைங்கிற ஒரு வச்சிருந்தாங்க. அதாவது மாடு கட்டி ஒரு டின்னு பின்னால் அந்த கயிற்றுல கட்டி கிணத்துல விட்டு அதை வந்து எருது மாதிரி கீழே போகும்போது அந்த கொண்டு வந்து கீழே வாய்க்கால வரும், அது இருக்கிற தண்ணி முழுதுமே வாய்க்காலுக்குள்ளே போயிடும். அப்போ வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பெயர் கவலை தான். அப்போ இந்த கவலை என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமது உடல் இருக்கிற ஆற்றல் முழுவதையுமே வெளியேற்றி நம்ம அப்படியே படுக்க வச்சிடும், எழுந்திருக்க முடியா செய்ய முடியாமல் போயிடும். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு இது. அப்ப இந்த கவலையை என்ன பண்ணணும், கட்டாயமா ஒழித்து விட வேண்டும், கவலையை வச்சிருக்கவே கூடாது. அப்ப கவலை என்ன, எதுக்கு ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப நமக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும், நம்ம கிட்ட ஒரு 2,000 ரூபாய் இருக்கு. அப்ப என்ன இயல்பாவை என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாடு, இது கவலையா மாறுது. இது சின்ன கவலை ஆச்சுங்களா. அதுக்கடுத்து நம்ம ஒன்று எதிர்பார்க்குற பெரிய லெவலில் எதிர்பார்க்குறோம். எதிர்பார்க்கறது ஒன்றே நடக்கிற ஒன்று. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் போய் படித்து நல்ல உத்தியோகத்துக்கு வந்துடுவான், வந்து நல்ல சம்பாதிப்பான், நல்ல இது பண்ணி எதிர்பார்த்து அனுப்புகிறோம். பட் அது நடைமுறை நடக்காத பொழுது அங்கே என்ன, எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு கவலையாக மாறிடுது. இப்போ இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு நிகழ்வுகளும். அப்புறம் வந்து இப்போ நம்ம ஜனங்கள் மேல் நிறைய பேர் தொடர மதிப்பு வச்சுருப்போம், அவங்க மேலே ஒரு பற்று கொண்டு போயிருப்போம், அவங்க அந்த பற்று நமக்கு திரும்ப ரிப்ளை கிடைச்சிருக்காது, அங்கே ஒரு கருத்து மாறுபாடு, ஏமாற்றங்கள் வந்தாலே அங்கே வந்து கவலை உருவாயிடும். அப்போ வந்து கவலை என்பது ஒரு சிக்கல், அது தீர்க்கப்பட வேண்டியவை தான். அப்போ கவலை ஒழித்தளவுக்கு வந்து 5 முறையில் வச்சு கவலையை ஒழிக்கலாம். என்ன, இயற்கை ஒழுங்கமைப்பு. இயற்கை ஒழுங்கமைப்புனா இயற்கையாக என்ன இருக்குது, என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சு, இயற்கைன்னு என்ன, இன்பம் துன்பம்ங்கிறது என்ன, இயற்கையாக வரக்கூடியதான் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த இயற்கை ஒழுங்கமைப்பு நமக்கு எல்லாமே தெரியும். அந்த ஒழுங்கமைப்பு அறியாத பொழுது நமக்கு கவலை உருவாகும். அப்புறம் இன்னொரு காரணம் என்னென்னா, சிந்திக்கும் திறனை பெருக்கணும். சிந்திக்கும் திறன்ங்கிறது நமக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவே இல்லாதனால ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வருது, ஏன் இந்த மாதிரி வருதுன்னு யோசிக்கணும். சிந்தனை அறிவை பெருக்கல், இது வந்து கவலை ஒழிக்கின்ற வழிகள். இயற்கை அமைப்பை ஒழுங்குறதில் சிந்தனை பெருக்கிறதில். அப்புறம் அதுக்கு மேலே இன்னொன்று என்ன, நம்ம மேலே நம்பிக்கை வேணும். முதல்ல ஒரு யாருக்கும் எந்த மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வேணும். நம்ம எந்த ஒரு இதுலையுமே நம்ம செய்ய முடியும், முடியாதுன்னா விட்டுறணும், முடியுங்கிற முடியுங்கிற ஆர்வத்தோடு போகணும், தன்னம்பிக்கை வேணும். அப்புறம் முயற்சி கொண்டு எந்த ஒரு காரியத்துக்கும் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அப்புறம் எந்த சிக்கல் வந்தாலும் டேராக ஃபேஸ் பண்ணணும், அது ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். துணிவோடு ஃபேஸ் பண்ணணும், அப்படி ஃபேஸ் பண்ணினாதான் நம்ம எதையும் எதிர்கொள்ள முடியும். அப்போ வந்து இந்த கவலை ஒழிக்கிறதுக்கு இந்த 5 குணாதிசயங்களும் ஒரு மனுஷங்கிட்ட அவசியமாக இருக்கணும். அடுத்தது வந்து சிந்தனை திறனை மேம்படு, சிந்தனை திறனை பெருக்கல்னு சொன்னால் இது எப்படி பெருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று திட்டமிட்டு செயல்படணும். நம்ம ஒரு காரியம் இருக்குது, அது திட்டமிட்டு செயல்படணும். அப்போ திட்டமிட்டு இப்படி இந்த நேரத்தில் போகிறோம், இங்கே அந்த ஒரு மீட் பண்ணுறோம், சரி இந்த லோன் வேணும், இது அப்ளை பண்ணுறோம், இது இந்த டேட்டில் கிடைக்கும், இந்த நான் இந்த வந்து அந்த பிளானிங் டைமிங் அண்ட் எல்லாமே எஜுகேஷன் எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக பிளான் பண்ணி போனோம்னா அங்கே வந்து கவலை தோன்றாது, ஏமாற்றம் உருவாகாது. அதுக்கடுத்தது வந்து விழிப்பு நிலை, எப்போவுமே அவேர்னஸ். விழிப்பு நிலைங்கிறது நல்லது கெட்டது, செஞ்ச விளைவுறங்கிற விழிப்பு நிலை வேணும். அது இருந்தாலும் நமக்கு கவலை வராது. தற்சோதனை, அதாவது தற்சோதனைங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டெய்லி உட்காந்து நம்ம காலையிலிருந்து மாலை வரைக்கும் என்ன செஞ்சோம், நைட்டில் இரவில் உட்காந்து இந்நேரம் பார்த்தோம், இந்த மாதிரி செஞ்சோம், இதில் தவறு இருக்கு, இது தவறை திருத்திக்கல, அவரை திட்ட தலைமறைஞ்சு அவரை மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன், வாழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்லி தற்சோதனை ஒவ்வொரு நிகழ்வுகளும் அன்றாடமும் தற்சோதனை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த ஒரு கருத்தில் தற்சோதனை மிக மிக முக்கியமான சமாச்சாரம். தற்சோதனை டெய்லி பண்ணிட்டு நம்ம குறைபாடுகளை கலந்து கொண்டாமானால் இந்த சிந்தனை திறனை ஆட்டோமேட்டிக்காக மேம்பட்டுரும். சிந்தனை திறன் மேம்பட்டால் நம்முடைய கவலைகளை தீர்க்கமாக சிந்தித்து ஒழிக்கலாம், தீர்வு செய்யலாம். அப்புறம் வந்து அடுத்தது வந்து கவலைகள் வந்து ஒரு நான்கு விதமான கவலைகள் இருக்கு. ஒரு விதம் ரெண்டு விதில் என்னென்ன உடனடியாக தீர்க்க வேண்டியவை, உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியவை, அப்புறம் தள்ளி போட வேண்டியவை, அலட்சியப்படுத்த வேண்டியவை, அனுபவித்தே தீர்க்க வேண்டியவன்னு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாலு கவலை எடுத்துங்க, அனுபவித்தே தீர்க்கப்பட வேண்டியவை. ஒரு உதாரணத்துக்கு போனால் நம்ம என்னென்னு பார்க்கலாம்னா, இப்போ நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது ஊனமாகவே பிறந்துடுச்சு, ஊனமாகவே ஒரு கையில்லை காலில் இது ஒரு கண்குறோடு இப்படிலாம் பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தையை நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு அவ்வளோ ரைட், இதுதான் நமக்கு பிராப்தம், இதை வந்து நம்ம காலம் முழுதும் அந்த குழந்தை இருக்கிற வரை காலம் முழுதும் நாமளே பராமரித்து நல்லபடியாக வந்து மனதை வந்து எதிர்கொண்டு, அதாவது அதை வந்து துணிச்சலோட துணிவு, அதுக்கும் துணிவுன்னு சொல்கிறது மன துணிவு, வில் பவரோட வந்து அதை குழந்தையை எடுத்து அப்படியே வளர்த்தி கடைசி கோப்பது. இது வந்து இதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. அல்லாட்டி இன்னொரு உதாரணம் கூட வச்சுக்கலாம். ஒரு திடீர்னு நல்ல குழந்தையா இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து போலியோ நோய் வந்துருச்சு, கை கால் விளங்காமல் போயிடுச்சு, அப்போ என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அதையும் கடைசி விருந்து காப்பாற்றி தான் கரையேற்றணும். அந்த மாதிரி வருகின்றவையெல்லாம் அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை, அதுக்கு வேற மாற்று வழியே கிடையாது. அது உட அப்போ என்னாச்சுன்னா அதே பழகி போகுது, அப்படியே போயிடும். அடுத்தது வந்து உடனடியாக தீர்க்க வேண்டியவை. உடனடியாக தீர்க்க வேண்டியவை எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, உடனே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும், அது உடனடியாக தீர்க்க வேண்டிய. நோய் வந்துருச்சு, அதை உடனடியாக போய் பார்த்து மருந்து சாப்பிட்டு செயலுக்கத்தில் அதை மாற்றணும். அப்போ வந்து உடனடியாக தீர்க்க வேண்டியவை அது. அந்த மாதிரி இன்னொன்று உடனடியாக தீர்க்க வேண்டிய கடன் இருக்குது நிறைய, கடை வந்து வட்டிக்காரன் வந்து அதை கேட்டுட்டு இருக்கிறான், அப்போ நம்மகிட்ட கொஞ்சம் சொத்து இருக்குது, அது வந்து வித்தியாவது கடனை கொடுத்துட்டோம்னா அது உடனே அதனுடைய கலக்கம் கவலை எல்லாம் பறந்து போயிடும். ஆனால் சொத்து விற்க முடியாது, பெரியவங்க வச்சுட்டு போயிட்டு இருக்காங்கன்னு இருந்தால் அது கவலையை போட்டுட்டு சிக்கல் பட்டு இருக்கணும். அப்போ இந்த உடனடியாக தீர்க்க கடன், நோய், அந்த எதிர்வாராத விபத்துகள் வருது, இவையெல்லாம் வந்து உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியவர்கள். அதுக்கடுத்தது என்ன கேட்டீங்கன்னா அலட்சியப்படுத்த வேண்டியவை. இப்போ ஒரு என்னென்னு கேட்டீங்கன்னா எதை அலட்சியப்படுத்தலான்னு சொன்னால், நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம வீட குறைய ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காரு, இதனால வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, போய் காம்ப்ரமைஸ் பேசலாம்னா பேச வேண்டியது அவசியம் இல்லைன்னு விட்டால் அலட்சியப்படுத்தி விட்டலாம். ஆனால் அதே ஒரு சிக்கலை உருவாக்கணும்னு சொன்னால் டெஃபினட்டாக கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி அதை உடனடியாக அது உடனடி தீர்வில் கொண்டு வந்து முடிச்சுக்கணும். எப்பவுமே அந்த கவலைகளை பிரிக்கிறதுல மட்டும் நல்லா யோசிக்கணும், இதை வந்து அனுபவித்து தீர்க்க வேண்டியவையா, இது உடனடியாக தீர்க்க வேண்டியவையா, இது அலட்சியப்படுத்த வேண்டியவன்ட்டு. அதே மாதிரி இப்போ அலட்சியப்படுத்தி இன்னொன்று சொல்லலாம், இங்கே நம்ம வீட்லேயே பெரியவங்க இருப்பாங்க நிறைய பேர், அவங்க வந்து எப்போவுமே ஒரு தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க, என்ன நல்லது சொன்னாலும் ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் அது செய்ய, நீங்கள் வாது செய்யல, இது செய்யலன்ட்டு. இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தேன், நான் சண்டை பிடிச்சி வீட்டில் குழப்பம் தான் வருவாங்க, அதற்கு என்ன இந்த காதலை வாங்கி அது காதை விட்டு போட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், இதையும் அலட்சியப்படுத்த வேண்டியதில் போட்டணும். அதுக்கடுத்தது என்ன, தள்ளி போட வேண்டியவைங்கிறதுல ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும், நானும் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறேன், சரி அம்மையில சம்சாரம் சொல்லிகிட்டே இருக்கு, என்னங்க இவ்வளோ பண்ணுறீங்க, வெளியில் போயிட்டு வரீங்க, பார்த்து இதோட ஜோசியர் பார்த்து மாப்பிள்ளையை பிடிச்சி ஏதாவது பண்ண வேண்டியதான்னு சொன்னால், அது நான் செஞ்சுட்டு இருக்க சரியாக புரிஞ்சு வராத பொழுது அதை காலத்தால் நடக்க வேண்டியது. சமுதாய உணர்வோட சமுதாயமும் நடக்கணும், மற்ற அவங்களே மற்ற சமுதாய ஆட்களும் ஒத்து வரணும், சமுதாயத்தால் இது நடக்க வேண்டிய விஷயம், அது கொஞ்சம் தள்ளி போட்டு நடக்கணும். அதே மாதிரி தான் ஒரு வேலை கிடைக்கல பையனுக்கு, வேலை கிடைக்கலன்னு சொன்னால் என்ன, வேலை கிடைக்கலன்னு என்ன தெரியுங்களா, இப்போ போயாச்சு, இன்டர்வியூ போயிட்டு வந்தாச்சு, வேலை கிடைக்கல, இல்லைன்னா என்ன பண்ணுறது, அதுக்கும் கொஞ்சம் காலத்தால் சமுதாயம் செய்ய வேண்டிய கடமை இல்லை, அதுக்காக கொஞ்சம் காத்திருந்து தள்ளி போட வேண்டியவை, அதை போட்டு தான் தீர்க்கணும். இந்த மாதிரி கவலைகளில் வந்தால் அதை டேராக ஃபேஸ் பண்ணணும். இன்னொன்று சொல்ல வரேன், டேராக ஃபேஸ் பண்ண பழகிட்டோம்னா நம்ம ஈஸியாக இருக்கும். ஒன்றுன்னா கவலை வந்துட்டு இருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேம்பாலங்கள் எல்லாம் கட்டிட்டுருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும், அது எதுக்காக கட்டிட்டு இருக்காங்கன்னா கீழே போகிற வாகனங்கள் அது ஈஸியாக போகிறதுக்கும் மேலே போகிற வாகனங்கள் போகிறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மனசையே மத ஒரு மேம்பாலத்தை கட்டிக்கணும், அதில் வர்ற கவலையில் போகவும் வர விட்டுட்டே இருக்கணும், நம்ம என்ன பண்ண அந்த அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அப்படியே மேலே போயிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம மனம் வந்து நம்மளும் நல்லா இருக்கலாம், அந்த கவலையை நம்மளே பற்றிக்காது. இது மாதிரி கவலையோட புரிந்து கொண்டு நல்ல விளக்கே பார்க்கணும். அப்போ இது எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு இதுக்கு ஒரு பயிற்சி முறை இருக்குது. என்னென்னா இந்த சிக்கல்கள் என்னென்ன சிக்கல் வருதுன்னா, வறுமை, கடன், நோய், மருத்துவம், கருத்து வேறுபாடு, பேராசை, பொறாமை, பொருள், புகழ், செல்வாக்கு, இந்த ஐந்து விதமான சிக்கல்களும் மனுஷனுக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி தீர்க்கலாம்னு சொன்னா, நீங்க வறுமை கடன் இருந்தா வறுமையை வந்து முயற்சி பண்ணணும், கடனை வந்து சிக்கனத்தினர் கண்டுபிடிக்கணும், சொத்தை வித்துதான் அடிக்கணும். இந்த மாதிரி என்னென்ன தீர்வுகள் இருக்குன்னா அது கண்டு நம்ம மகிழ்ச்சியை பண்ணி தீர்த்துடணும். அப்ப அதை விட்டு போட்டு நம்ம வேற நிகழ்ச்சிக்கு போனோம்னா தீர்க்க முடியாது. அதுக்கடுத்தது நோய் என்ன, செயல் ஒழுக்கம் இருக்கணும், செயல்பாடு ஒழுக்கத்தை வச்சுட்டு மருந்து சாப்பிடணும். கருத்து வேறுபடனா காம்ப்ரமைஸ் போய் இதனால் என்னென்ன கருத்து மாறுபாடுங்கிறத பேசி தீர்த்துக்கணும். அதுக்கடுத்தது வந்து பேராசை பொறாமைன்னா அதெல்லாம் ஒரு உட்கார்ந்து ஒரு தவத்தினால நிறைவனம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருங்கிற நிறைவனம் ஆய்க்கணும். அந்த மாதிரி பேராசை பொறாமை இருந்தால் அதை வந்து அகத்தாய் பகுதியில் கொண்டு வந்து நிறைவனம் ஆய்க்கணும். அதுக்கடுத்து பொருள் புகழ் செல்வாக்கெல்லாம் கம்மியாயிட்டு போகுதுன்னா அதோட முயற்சியை ஒழுங்கெடுத்து சீர்த்திக்கணும். அடுத்தபடியாக இந்த கவலை ஒழித்தலுக்கு ஒரு பயிற்சி முறை இருக்கு. எல்லாத்துக்கும் அதே பயிற்சி முறை தான். காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சுக்கணும். நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணக்கூடியவர் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு எந்தெந்த கவலைகள் நான்கு விதமான டேபிள் காலம் போட்டுக்கணும். எந்தெந்த வகையில் உடனடியாக தீர்க்க வேண்டியவை, தள்ளி போட வேண்டியவை, அலட்சியப்படுத்த வேண்டியவை, உடனே தீர்க்க வேண்டியன்ட்டு அனுபவத்தை தீர்க்க வேண்டிய நாலு டேபிள் காலம் போட்டுட்டு அந்த டேபிள் காலம் இந்த கவலை எழுதிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த மாதிரி பயிற்சியை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எத்தனை கவலைகள் இருந்தாலும் கவலை லிஸ்ட் போட்டுருக்கணும். அதில் அது எந்த வகையில் வருது, உடனடியாக தீர்க்க வேண்டியதில் வருதா, இல்லை அனுபவித்தே தீர்க்க வேண்டியதில் வருதா, இல்லை தள்ளி போட வேண்டியதில் வருதா, அலட்சியப்படுத்த வேண்டியதான்னு வந்து பார்த்துட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு உடனடியாக தீர்க்க வேண்டியதுன்னா அது இமீடியட் ஆக்ஷன் எடுத்துடணும், அது தள்ளி போடவே கூடாது. இல்லை அனுபவித்தே தீர்க்க வேண்டிய அது மைண்டை செட்டப் கொடுத்துடணும். மைண்டை செட்டப் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து என்ன பண்ணிட்டா அதுக்கு அன்வால்வ் ஆகிக்கலாம். அலட்சியப்படுத்தி டோன் கேர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல அதையே வந்து முக்கியமா எடுக்கணும், உடனடியே தீர்க்க வேண்டிய ஸ்டேஜில் இருக்குன்னா அதுக்கு காம்ப்ரமைசேஷன் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு முடிச்சிடணும். அப்புறம் வந்து தள்ளி போட வேண்டிய தள்ளி போட்டுதான் ஆகணும். அது காலத்தால சமுதாயத்தால நல்லா வரும். இந்த மாதிரி தெரிஞ்சு டேபிள் காலம் போட்டுட்டு டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற கவலையெல்லாம் தீர்ந்துடும். கவலையெல்லாம் வந்து தீந்து நல்லாவும் இருக்கலாம், மன நிறைவோடு வாழலாம். அப்புறம் ஒவ்வொரு இந்த கவலைக்காக நான் வருத்தப்பட்டிருக்க வேண்டியது இல்லை. இப்போதான் இந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன், மேம்பாலம்னு சொன்னால கவலைங்கிறது மனசனுக்கு வந்துட்டே இருக்கு, வராமல் இருக்காது. ஒரு சிக்கல் எடுத்து முடிஞ்சாலும் இன்னொன்று சிக்கலங்கிறது எப்படி தெரியுமா, சிக்கலங்கிறது நம்ம எப்பவுமே இன்னைக்கு வந்து தாய் தந்தையுடைய உடல்ல உயிராக இரண்டு பேரும் இணைந்து வர்ற சிக்கல் உருவாச்சோம், அப்பிருந்தே சிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் சிக்கலை வந்து வேற வழியில் இந்த மாதிரி பிரிக்க தெரியாம, தரம் பிரிக்க தெரியாம திரும்ப திரும்ப கொண்டு போயிட்டு வேற சிக்கல போயிட்டே விடக்கூடாது. அதுங்கதான் விழிப்பு நிலை வேணும். விழிப்பு நிலை எங்க வேணா சிக்கல் எதுல வருது, எந்த விதனால வருதுங்கிறது தெரிந்து கொள்வதில் ஆர்வம், விழிப்பு நிலையை காத்து அந்தந்த இடத்துல நிறுத்தி அந்த இதாவது நான்கு வித கவலையில் நான் ஒவ்வொரு கவலையை தனித்தனியும் நிறுத்தி ஒவ்வொன்றா கொண்டு போயிடும்னா சிக்கலம் தீர்ந்துடும். மனதில் வந்து செயலை வந்து அது உயிராற்றல் செலவாகாது, உயிராற்றல் நிம்மது, அது எதையுமே நம்ம சாதிச்சு போகாது. அதாவது இந்த கவலையினால் நம்ம விழுந்துடக்கூடாது, கீழே எழுந்து நடத்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு சமுதாய சேவையும் குடும்பத்திற்கு ஒரு தலைவனாகவும் அல்லது தலைவியாரன் தலைவியாகவும் என்ன ஒரு தொழில் செய்யறோம் அதுக்கு அங்கே ஹெட் ஆஃப் தி ஃபேமிலியாக இருக்கலாம், ஹெட் ஆஃப் தி ஆஃபீஸாக இருக்கலாம், அவங்களே இருந்து சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் நல்ல தொண்டு செய்து இன்பமாகவும் மனமகிழ்வோடும் சிறப்பாக வாழலாம். வாழ்த்துக்கள். வந்து கேட்கிற நேயர்களும் இதே மாதிரி சிக்கல் உருவாக்காம வகை வகையை பிரித்து உங்கள் வாழ்க்கையிலையும் கவலைகளை ஒழுகி தெரிஞ்சுங்க. கவலையை வச்சக்கூடாது, கவலை வச்சுன்னா அது உங்களை ஒழிச்சிடும் என்ன அறிவுரை கூறி அறிவுரையில் ஏதாவது ஒரு நித போதனையை மாற சொல்லி இந்த நிலையை நீங்களும் முயன்று பாருங்கள், வெற்றி பெறுங்கள், வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவு பெறுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
யோகமும் மனித மாண்பும் வரிசையில் அகத்தாய்வு பயிற்சிகளில் இன்று இடம்பெற்றது கவலை ஒழித்தல். கவலை ஒழித்தலுக்கான வழிகளை சொன்னவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள். அன்பு நேயர்களே, ஒலிவலம் வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள். நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை விரும்பும் நேரத்தில் கேட்க ஏதுவாக பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலிலும் நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. கேட்பதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. இன்னும் வசதியாக அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-2431-055. இதே எண்ணில் நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்களிப்பு குறித்தும் தெரிவிக்கலாம். இது உங்கள் வானொலி 107.4. எப்போ இதை கேளுங்கள்.